அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வசை. ஜூலை மாதம் 12 செவ்வாய்க்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வசையில் முதல் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்ட செய்தி, அது தொடர்பாக மனித உரிமை அமைப்பினரின் கோரிக்கை.
We need a new police act. உச்சநீதிமன்றத்துடைய கட்டளைப்படி எல்லா மாவட்டங்களையும் விவாதம் நடத்தி we need a proper police act. Number 1. Number 2, ஒரு சென்சிட்டிவான ஜுடிஷியரி வேணும்.
இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்திய மற்றும் தென்னிலங்கை மீனவர்களுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டம்.
உண்மையாகவே அரசும் மாகாண சபையும் இதை பற்றி பரிசீலித்து நல்ல தீர்க்கமான முடிவுக்கு வருவாயிருந்தால் இந்த போராட்டம் இறுதி போராட்டமாக அமையும். இல்லையே களத்தில் இறங்கி நாங்களே போராடி எம்மது தீர்வை எட்ட எண்ணி இருக்கின்றோம்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் விஷ்ணுபிரியா.
பெரும்பாலான தென்சீன கடலின் வளங்கள் மீது சீனாவிற்கு எந்தவித சட்ட அடிப்படையும் இல்லை என சர்வதேச தீர்ப்பாயம் முடிவு செய்துள்ளதற்கு சீனா எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ நிரந்தர நடுவர் தீர்ப்பாயத்தின் நடவடிக்கைகள் கேலிக்கூத்தாக இருந்தன என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த வழக்கை தொடுத்த பிலிப்பைன்ஸ் இத்தீர்ப்பை வரவேற்றுள்ளது. தனது போர்க்கப்பல்களை கடலில் ரோந்து பணிக்காக அனுப்பியுள்ள அமெரிக்கா இந்த தீர்ப்பு கடல் வழி சர்ச்சையை தீர்க்க உதவும் என்று கூறியுள்ளது.
தென்சீன கடல் மீது பெய்ஜிங் உரிமை கோருவதை நிரந்தர நடுவர் தீர்ப்பாயம் விமர்சித்துள்ளது. அது பிலிப்பைன்ஸின் மீன்பிடி உரிமைகளை தலையிடுவதாகும் என்றும், பொருளாதார மண்டலத்தில் எண்ணெய் தேடுதல் உரிமையில் சீனா தலையிட முயன்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. சீனா தனது நாட்டு மீனவர்கள் அந்த பகுதியில் இயங்குவதை நிறுத்துவதிலிருந்து தோல்வியடைந்துவிட்டது என்றும் தீர்ப்பாயம் கூறியுள்ளது.
தெற்கு இத்தாலியில் 2 பயணிகள் ரயில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் டசன் கணக்கான மக்கள் காயமடைந்துள்ளனர். பாரியின் வடமேற்கு நகரான ஆண்ட்ரியாவில் அருகில் உள்ள ஒற்றை தண்டவாளத்தில் இந்த 2 ரயில்களும் மோதிக்கொண்டன. மீட்பு பணியாளர்கள் சிக்கியுள்ள பயணிகளை மீட்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர் என கொரோட்டோ நகரின் மேயர் மாசிமோ மாசிலே தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளூர் மருத்துவமனைகள் ரத்த தானம் செய்வோருக்கு அழைப்பு விடுத்துள்ளன. சம்பவத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வைத்து பார்க்கும்போது முன்பெட்டிகள் முழுமையாக அழிந்துள்ளதாகவும், குறைந்தது 1 ரயில் என்ஜினாவது அதிகப்படியான வேகத்தில் வந்திருக்கும் என்றும் தெரிகிறது.
ஜிம்பாப்வேயில் கடந்த வாரம் அரசுக்கு எதிரான போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய இவான் மாவாரி காவல்துறை அதிகாரிகளின் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டார். ஹரரேயில் உள்ள மத்திய காவல் நிலையத்தில் மாவாரி நுழைந்ததாக ட்விட்டர் வலைதள செய்திகள் கூறுகின்றன. தான் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதாகவும் மக்கள் தனக்காக பிரார்த்திக்குமாறும் அவர் கூறியுள்ளார். மாவாரி மற்றும் திஸ் பிளாக் சமூக வலைதள இயக்கம் கடந்த வாரம் கொடுக்கப்படாத சம்பளம், வறுமை மற்றும் ஊழலுக்கு எதிராக தொடர் வேலை நிறுத்தங்களை ஏற்பாடு செய்து நடத்தியது.
பிரிட்டனின் பிரதமராக பதவியேற்கவிருக்கும் தெரேசா மே எதிர்கொள்ளும் முதல் பணி பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் எவ்வகையான உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி முடிவெடுப்பதே என ஜெர்மன் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார். அனைத்து உறுப்பு நாடுகளும் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகுவதால் ஏற்படும் சேதம் குறைக்கப்படும் வேண்டும் என விரும்புவதாகவும், ஆனால் வரப்போகும் முடிவு லண்டனை சார்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தெரேசா மே வரும் புதன்கிழமையன்று பிரதமராக பதவியேற்க உள்ளார்.
பட்ஜெட் பற்றாக்குறையினை கட்டுப்படுத்த தவறியதற்கு ஏன் அவர்கள் மீது அபராதம் விதிக்கக்கூடாது என்பதை விளக்கிட ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியமைச்சர்கள் 10 நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளனர். இது தொடர்பாக 20 நாட்களுக்குள் இறுதி முடிவினை ஐரோப்பிய ஆணையம் எடுக்க உள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் தமிழக கண்ணோட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று ஒரு குடும்பத்தினர் பொது இடத்தில் போலீசாரால் சரமாரியாக தாக்கப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது குறித்த செய்திகளுடன் முரளிதரன்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாய், தந்தை, மகன் என 3 பேரை காவல்துறையினர் நடுரோட்டில் கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவத்தை அடுத்து அந்த காவலர்கள் 3 பேரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள கடை வீதியில் நகை வாங்குவதற்காக ராஜா என்பவரும் அவரது மனைவி, மகன் ஆகியோரும் வந்தனர். மனைவி தாமதமாக வந்ததால் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ராஜா அவரை கன்னத்தில் அடித்தார். அவர்கள் தொடர்ந்தும் சண்டையிட்டனர். அப்போது அங்கு வந்த 3 காவல்துறையினர் அது குறித்து கேட்டபோது இது தங்கள் குடும்ப விவகாரம் என்று ராஜா பதிலளிக்கவே 3 காவலர்களும் அவர்களை சாலையிலேயே கடுமையாக தாக்க தொடங்கினர். அவர்கள் பயன்படுத்திய லத்தி உடையும் வரை 3 தாக்கினர். இதுகுறித்து சாலையில் நின்றவர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர்களையும் காவல்துறையினர் விரட்டியடித்தனர். இதற்கு பிறகு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட தாங்கள் அங்கும் தாக்கப்பட்டதாக ராஜா ஊடகங்களிடம் தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு ராஜா வசித்து வந்த தொக்கம்பாடியைச் சேர்ந்த மக்கள் காவல் நிலையத்திற்கு முன்பாக திரண்டனர். அதற்கு பிறகு தங்களை விடுவித்துவிட்டு இது தொடர்பாக மேல் நடவடிக்கை எதிலும் ஈடுபடாமல் இருக்க தங்களிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் ராஜா செய்தியாளர்களிடம் கூறினார். ஆனால் இந்த தாக்குதல் சம்பவம் யாராலோ வீடியோ பதிவு செய்யப்பட்டு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானது. சமூக வலைதளங்களிலும் பெரிய அளவில் பரப்பப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட காவலர்கள் மூன்று பேரும் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு திமுக தலைவர் கருணாநிதி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
முரளிதரன், இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் அவற்றை தடுக்க முடியாதது ஏன் என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்றி டிபேன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது தடுக்க முடியாத விஷயம் கிடையாது, தடுக்கக்கூடிய விஷயம். தடுக்கக்கூடாது என்று அரசு இருக்கக்கூடிய காரணத்தினால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
தடுக்கக்கூடாது ஏன் அரசு நினைக்குது?
அரசு தீர்மானமாக தடுக்கக்கூடாதுன்னு நினைக்குது. காரணம், காவல்துறை தன்னை எல்லா விதத்திலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரைவடைப்பாக இருக்கு. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி போலீஸ் ஆக்டை திருத்த வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. திமுக ஆட்சியும் அந்த திருத்த சட்டத்தை முழுமையாக கொண்டு வரவில்லை. அதிமுக ஆட்சியில் அவருடைய இறுதி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை திருத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு முரணாக முழுமையாக அதை திருத்தினார்கள். இரண்டாவது, சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்துல சில திருத்தங்கள் 2010 கொண்டு வரப்பட்டிருக்கு. செக்ஷன் 41 கைது சம்பந்தமான செக்ஷன்ல 41A, C, D சொல்லி இந்த முன்னாடி இருந்த டி கே பாசு தீர்ப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள்லாம் இதுல கொண்டு வரப்பட்டிருக்கு. தமிழகத்தில் எந்த காவல் நிலையத்திலும், எந்த மாவட்டத்திலும், தமிழகத்தினுடைய டிஜிபி அலுவலகத்திலும் இது ஃபாலோ பண்ணுவது கிடையாது. இது அன்பார்ச்சுனேட். அதனால கடைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தாக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒரு காக்கி போட்ட ஒரு போலீஸ் இருக்குன்னா நம்ம எங்க போயிடுச்சு தமிழகம்?
வழிகாட்டு முறைகள் வந்து முறையாக இல்லாததுதான் இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் சொல்லலாமா?
நெறிமுறைகள் எல்லாமே சட்டத்துல இருக்கு, கைட்லைன்ஸ்ல இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. அதை கடைபிடிக்காதவருக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக உயர் நீதிமன்றம் முறையாக ஒவ்வொரு வழக்கிலும் கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது. இந்த எத்தனை சம்பவங்கள் தொடர்ச்சியா தமிழகத்தில் நடக்குது. இன்னைக்கு திருவண்ணாமலை சொல்றீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி 63 சட்டவிரோதமாக சக்கரை காவல் நிலையத்தில் நபர்கள் குறவரின மக்கள் இருந்திருக்காங்க. நேற்றைய தினம் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து 35 மாணவர்கள் தப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு.
இந்தியாவில் வந்து இந்த மனித உரிமைகளுக்கான ஒரு முழுமையான ஒரு வரையறை இல்லை. அதனாலதான் வந்து இது வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் வந்து யாரும் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு கோணத்தில் வந்து இப்போ எல்லா செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஒரு விமர்சனம்.
நீங்க சொல்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். மனித உரிமை சார்ந்த செயல்பாட்டு கூட்டாக கிடையாது, பலமாக கிடையாது. எல்லா செக்ஷன்ஸும் ஒன்னு சேர தயாரில்ல. கட்சி ரீதியாக நம்ம பிரிஞ்சிடுறோம், ஜாதி ரீதியாக நம்ம பிரிஞ்சிடுறோம், மத ரீதியாக பிரிஞ்சிடுறோம், தேர்தல் நிற்கக்கூடிய கூட்டணி வாரியாக நம்ம பிரிஞ்சிடுறோம். அரசுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லாத காரணத்தினால் அரசு காவல்துறையை தன்னுடைய பிரைவேட் ஆர்மியாக வைத்து செயல்படுகின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம்.
இப்ப இதற்கு வந்து என்ன தீர்வு?
தமிழகத்தில் நீண்ட கால தீர்வு வேண்டும் என்றால் வி நீட் அ நியூ போலீஸ் ஆக்ட். உச்ச நீதிமன்றத்துடைய கட்டளைப்படி எல்லா மாவட்டங்களையும் விவாதம் நடத்தி வி நீட் அ ப்ராப்பர் போலீஸ் ஆக்ட், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஒரு சென்சிட்டிவான ஜுடிஷியரி வேணும். இது மாதிரி தவறுகள் நடக்கும் போது பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியரியாக இல்லாமல் ஸ்லோ மோட்டோ ஆக்ஷன் எடுத்து செயல்படுகின்ற ஒரு நீதித்துறை தமிழகத்தில் தேவைப்படுகிறது. மாநில மனித உரிமை ஆணையம் இனிமேல் தூங்கக்கூடாது
என்றார் ஹென்றி டிஃபன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இந்திய மீனவர்களுக்கு எதிராகவும் தென்னிலங்கை மீனவர்களுக்கு எதிராகவும் இன்று யாழ்ப்பாணத்தில் மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அது குறித்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடபகுதி கடற்பரப்பில் இந்திய மீனவர்களினதும் உள்ளூர் மீனவர்களினதும் இழுவை படகு மீன்பிடி தொழிலை தடை செய்ய கோரியும் வாரத்தில் 2 தினங்கள் அல்லது வருடத்தில் 75 நாட்கள் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற இந்திய மத்திய அரசின் கோரிக்கையை இலங்கை அரசு ஏற்கக்கூடாது என கோரியும் வடமாகாண மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். வடமாகாண மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. இந்திய மீனவர்களின் வருகையை முழுமையாக தடுத்து நிறுத்த இழுவை படகு பாவனையை முற்றாக தடை செய்வதற்கும் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வடமாகாண சபை முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களில் யாழ்ப்பாணம் மாதகல் கடற்தொழிலாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியம் அவர்களும் ஒருவர்.
உண்மையாகவே அரசும் மாகாண சபையும் இதை பற்றி பரிசீலித்து நல்ல தீர்க்கமான முடிவுக்கு வருவாயிருந்தால் இந்த போராட்டம் இறுதி போராட்டமாக அமையும். இல்லையே களத்தில் இறங்கி நாங்களே போராடி எமது தீர்வை எட்ட எண்ணி இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய இறுதி முடிவு
என்றார் சுப்பிரமணியம் அவர்கள்.
மாணிக்க வாசகம். முன்னாள் ராணுவ தளபதியும் அமைச்சருமான சரத் பொன்சேகாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. அதுகுறித்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ராணுவ தளபதியும் அமைச்சருமான சரத் பொன்சேகாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்றை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அரச தரப்பினர் சமர்ப்பித்த ஆட்சேபனையொன்றை நிராகரித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக மனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் அஜித் பிரசன்ன தெரிவித்தார். ஜனநாயக கட்சியின் தலைவராக செயல்பட்ட சரத் பொன்சேகாவை ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டமை அரசியல் சாசனத்தை மீறும் ஒரு செயல் என்று மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே அந்த நியமனத்தை ரத்து செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனு மூலம் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இன்று மனு அழைக்கப்பட்ட போது ஆட்சேபனையொன்றை சமர்ப்பித்த அரச தரப்பின் வழக்கறிஞர் இந்த மனுவை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இல்லை என்று அறிவித்தார். எனவே அதனை தள்ளுபடி செய்யுமாறு அரச தரப்பின் வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் இந்த புகார் குறித்து விசாரணை செய்வது அவசியம் என்று தலைமை நீதிபதி ஸ்ரீபவன் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். இலங்கையில் சம்பள உயர்வு கோரும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் அறிவித்த இடைக்கால கொடுப்பனவு கிடைப்பதிலும் இழுபறி நிலை காணப்படுகிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஆர் உதயகுமார்.
மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள 2,500 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு கிடைப்பதில் தொடர்ந்தும் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. தோட்ட நிர்வாகங்கள் எதிர்கொள்ளும் நிதி நெருக்கடியே இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. இம்மாத சம்பளத்துடன் இக்கொடுப்பனவு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்த தொழிலாளர்கள் ஏமாற்றமும் கவலையும் அடைந்துள்ளனர்.
நிரந்தர சம்பளம் 1,000 ரூபாய் சொல்லி தாரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே இல்லை. இடைக்கால கொடுப்பனவு 1 நாளைக்கு 100 ரூபாய் படி 25 நாளைக்கு விளைஞ்சா 2,500 ரூபாய் தாரேன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் அதுவும் எங்களுக்கு கிடைக்கப்படல. நிரந்தரமா நாங்க ஏமாற்றப்பட்டுக்கிட்டு தான் வரோம்.
அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த இடைக்கால கொடுப்பனவு வழங்க அரசாங்கத்தினால் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது.
அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்மார்களும் எம்பிமார்களும் இந்த 2,500 ரூபாய் கொடுப்பனவை பெற்று தாரேன்னு சொல்லி தான் சொல்றாங்களே, பெற்று கொடுத்த மாதிரி இல்ல. ஆனா கண்டே அவங்க பெற்று கொடுக்கணும். இது எப்ப இந்த 2,500 ரூபாய் கொடுப்பனவை கைக்கு வாங்குறோமோ அப்பதான் இது கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வரும்.
இடைக்கால கொடுப்பனவு வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர்களில் ஒருவரும் இராஜாங்க அமைச்சருமான வி ராதாகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது இது தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றில் தொழிலமைச்சர் ஜான் சினவரத்ன, வெளிநாட்டு வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம ஆகியோர் ஒப்பமிட வேண்டுமென்று தோட்ட நிர்வாகங்கள் கேட்டுள்ளதாக கூறுகின்றார்.
2,500 ரூபாய் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்திருக்கின்றது கம்பெனிகளுக்கு. இந்த நிபந்தனையின் அடிப்படையிலே கம்பெனிகளுக்கு பண பற்றாக்குறை இருப்பதாக சொன்னதுக்கு பிறகு இக்கம்பெனிகளுக்கு அரசாங்கம் லோன் கொடுத்து அந்த லோன் மூலமாக கம்பெனிகளுக்கு இந்த 2,500 ரூபாய் 2 மாதங்களுக்கு கொடுக்கும்படி பணித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே இப்பொழுது திரு மலிக் சமரவிக்ரம அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கின்றார். திரு ஜோன் சென்னவிரட்ன அவர்கள் கையெழுத்திட்ட பிறகு இந்த 2,500 ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இது 1 வாரத்துக்குள்ள இது கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். 20ஆம் தேதி வாக்குல கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும்
என்றார் ராஜாங்க அமைச்சர் பி ராதாகிருஷ்ணன். தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தர சம்பள உயர்வு கிடைக்கும் வரை இடைக்கால கொடுப்பனவு கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கையும் வெளியிட்டார்.
உதயகுமார் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். நேயர்களே, எமது நிகழ்ச்சிகள் பற்றிய தங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வரவேற்கிறோம். அவை நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.